கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 69வது பாடலை பாடுவோம். இயேசுநாதர் காக்கிறீர் என்கிறதான பாடல். இயேசுநாதர் காக்கிறீர், இளைப்பார செய்கிறீர், மோசம் நேரிடாமலோ பாதமீடராமலோ என்னை தாங்கி நிற்கிறீர், நேசநாதா காக்கிறீ, வாரி போன்ற லோகத்தில் யாத்திரை செய்து போகையில் சூறை காற்று மோதினோ ஆழிகோஷ்டமாயினோ அமைதல் உண்டாக்குவீ, நேசநாத காக்கிறீ. சற்று தூரம் செல்லவே மோட்சக்கரை தோன்றுமே, துன்பம் நீங்கி வாழுவே, இன்பம் பெற்று போற்றுவே, அது மாற்றும் தாங்குவே, நேசநாத காக்கிறே. இப்பொழுது இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் பயத்தோடு பக்தியோடு தேவ சமூகத்திலே முழங்காற்படியிட்டு ஜபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 அலவர விஷாவரி விரு 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 விரு
மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. நம்முடைய தேவனுடைய மிக முக்கியத்துவமான ஒரு குணாசியம் என்னவென்றால், ஆபத்து நாளிலே நம்மை காப்பாற்றுவது. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இம்மட்டுமாக பாதுகாத்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய கிருபைக்குள்ளாக இரக்கத்திற்குள்ளாக நாம் வாழ்வோம். தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்பினதான அல்லது தேவன் என்னோடு பேச சொன்னதான வார்த்தை என்னவென்றால், விதை நெல், விதை நெல். அந்த விதை நெல்லானது மெய்யான இயேசு சபையின் விதை நெல்லாக இருக்கிறது. இந்த விதை நெல்லை எப்பொழுது நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு உதாரணம் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஆதியாகமம் 26:12 எடுத்தவர்கள் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் பதிவு செய்கிறது. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டான பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இந்த விதை ஒரு பஞ்சத்திற்காக பாதுகாத்து வைக்கப்படுகிறதான விதை நெல். அதன் பிற்பாடு ஈசாக்கு அந்த விதை நெல் கிடையாது. இந்த வருஷத்திலே பயன் கொடுத்தால்தான் அதை அவனாலே பயன்படுத்த முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதான் ஒவ்வொரு தேசத்திலேயுமே பஞ்சகாலத்திலே அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறதான மூலப்பொருள் விதை நெல். ஈசாக்கு ஒரே பஞ்சம், வேறு வழி இல்லை, ஆனாலும் தேவனை நம்பி அதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். ஆமோஸ் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமோஸ் புத்தகம் புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு. 1070 பக்கம் 8:11 இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்துடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சம் என்னவென்றால், கர்த்துடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விதமான பஞ்சமான நேரத்தில் நாமும் இப்பொழுது அந்த விதையை நாம் இப்பொழுது விதைக்கப் போகிறோம். அந்த விதை விதைக்கப் போகிறோம். இந்த விதை மிக முக்கியமான விதை. இந்த விதை நெல் மெய்யான இயேசு சபையினுடைய விதை நெல் இது. இப்பொழுது அந்த விதை நெல்லை உங்கள் முன்பாக நான் இப்பொழுது விதைக்கப் போகிறேன். வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் விதைக்கப் போகிறதான மெய்யான இயேசு சபையினுடைய விதை நெல் எதுவென்றால், இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் ஏன் எடுக்கிறார்கள், ஏன் கொடுக்கிறார்கள் என்பதை குறித்ததான ஒரு விதைநெல். மத்தேயு 28:18-19 படியுங்கள். மத்தேயு 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று குறிப்பிடுகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த மத்தேயு புத்தகத்தை படித்து இந்த 28:19 புரிந்து கொள்வதற்கு அதிகமான வேத ஞானமோ வேத அறிவோ தேவை கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஏன் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாக்க எல்லோரும் சாதாரணமாக சொல்கிற ஒரு பதில் என்னவென்றால், மத்தேயு 28:19 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லிவிட்டார் என்று சொல்லி அதை நீங்கள் சாதாரணமாக அதில் விளக்கம் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த மெய்யான இயேசு சபையில் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று நாம் பார்க்கப்படும் போது, ஒருவேளை மற்றவர்கள் இந்த சத்தியத்தை கேட்கப்படும் போது, ஏன் இந்த மெய்யான இயேசு சபையில் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்று ஒருவேளை உங்களுக்கு அல்லது மற்ற சபையினருக்கோ ஒரு சந்தேகம் வரும் என்று சொன்னால், அதற்கான விதை நெல்லை இப்பொழுது இந்த பஞ்சகாலத்திலே விதைக்கப் போகிறோம். ஏன் இயேசுவே நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மத்தேயு மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டினுடைய 27 புத்தகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தன்னை 40 உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து விட்டு இப்பொழுது பரலோக ராஜ்யம் செல்ல போகிறார். போய்விட்டு அங்கிருந்து 10 பரிசுத்தாவி இந்த பூமிக்கு அவர் அனுப்ப போகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பத்தாவது நாள் ஆக 40 10 50 பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள் என்று தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவியை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2 நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த பெந்தகோஸ்தே நாளில பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெளிப்படுகிறது. இந்த மெய்யான இயேசு சபையுடைய விதை நெல்லை இப்பொழுது நாம் விதைக்கப் போகிறோம். ஒரு குறிப்பை உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். திரும்பமாக சொல்கிறேன், இயேசு மரித்து உயிர் தெழுந்து 40 தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பரலோகராஜ்யம் சென்று 10 ஆக 40 10 50 பரிசுத்தாவி இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அன்றைக்கு இந்த இயேசு நாம வெளிப்பட்டது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகராஜ்யம் செல்லப்படும் பொழுது இந்த எல்லா அப்போஸ்தலர்களும், அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எல்லாரும் அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன கடைசி வார்த்தை இதுதான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இயேசு சொன்ன கடைசி வார்த்தை இதுதான். இது 40 இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 40 இந்த வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி என்று மத்தேயு எழுதுகிறார். அதே நிகழ்வை இப்பொழுது மார்க் எழுதுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் 16 பதினைந்து பதினாறு பதினேழு. மார்க் 16 அதிகாரம் 15 16 17. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று மார்க் பதிவு செய்கிறார். என் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்று இவர் குறிப்பிடுகிறார். இப்பொழுது லூக்கா 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 24 அதிகாரம் 45 46 47 48. லூக்கா 24 அதிகாரம் 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது, அன்றி மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று லூக்கா பதிவு செய்கிறார். மத்தேயு ஒரு விதமாக பதிவு செய்கிறார், மார்க் ஒரு விதமாக பதிவு செய்கிறார், லூக்கா ஒரு விதமாக பதிவு செய்கிறார். இந்த மார்க்கும் சரி லூக்காவும் சரி, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே அப்படின்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினாலே என்று பொருள். மார்க் சொல்றது போல என் நாமத்தினாலே என்று சொல்லப்படும் போது இயேசுவின் நாமத்தினாலே என்று பொருள். ஆனால் இந்த யோவான் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு மரித்து உயிர் தெழுந்த ஒரு நிகழ்வை இவர் பதிவு செய்யவில்லை. அதற்கு மாறாக யோவான் 20 அதிகாரத்தில் 21 22 23 ஒரு காரியத்தை அவர் பதிவு செய்கிறார். அது என்னவென்றால், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை எப்படி பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பி பாவங்களை மன்னிக்கும்படி என்னை அனுப்பினாரோ, சாபங்களை நீக்கும்படி அனுப்பினாரோ, அதுபோல நான் இப்பொழுது உங்களை அனுப்புகிறேன். அந்த 11 சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பிதா அனுப்பினார், நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த அனுப்பப்பட்டவர்களுடைய பெயர் தான் அப்போஸ்தலர் என்று பெயர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரா என்றால், இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர் தான். எபிரேயர் 3 அதிகாரத்தில் அதை குறித்ததான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம், ஹீப்ரூ சாப்டர் 3 verse 1. இப்படி இருக்க, பரமழைப்புக்கு பங்குள்ளோர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் யார் எழுதினது என்று தெரியவில்லை. ஆனால் யாருக்காக எழுதப்பட்டது, எதை குறித்து எழுதப்பட்டது என்கிறதான ஒரு விளக்கம் இதற்குள்ளே இருக்கிறது. இதிலே 3 அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த புத்தகத்தில் இயேசுவை அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசிரியர் என்றும் அவர் பதிவு செய்கிறார். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அப்போஸ்தலன் என்று சொன்னால் அவன் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும், நேரடியாக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யோவான் 20 மிக தெளிவாக சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தா பெற்றுக்கொள்ளுங்கள். பெந்தகோஸ்து நாளில அந்த பெற்றுக்கொண்ட பிற்பாடு எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இன்றைக்கு நான் பிரீச்சராக இருக்கிறேன், நீ பிரீச்சராக இருக்கிற, அவங்க அநேக பாஸ்டர் இருக்காங்க, ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறதான அதிகாரத்தை அப்போஸ்தலர் கையில் கொடுத்திருக்கிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இது இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சொன்ன கடைசி உபதேசம். அங்க எண்ணாமத்தினாலே இதை செய்வீர்கள், எண்ணாமத்தினாலே அதை செய்வீர்கள் என்று சொல்லின இயேசு கிறிஸ்து இப்பொழுது பாவங்களை மன்னிக்கிறதான அதிகாரத்தை அப்போஸ்தலர் கையில கொடுக்கிறாரு. இன்னொரு விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மத்தேயு 16 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 16, மத்தேயு 16 17, 18, 19 வசனத்தை படியுங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். என்ன சொல்கிறார்? எல்லோரும் இயேசுவை எரேமியா என்றும் எலியா என்றும் யோவான் ஸ்நானன் என்றும் தீர்க்கதரிசிகள் யாரோ ஒருவர் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விதமாக இயேசுவை புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது 12 அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார், நீங்களாவது என்னை யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு அதற்கு பதில் அளிக்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் அளிக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் என்று சொன்னால், யோனா என்பது உன் தகப்பனாருடைய பெயர், உன் தகப்பனார் ஒரு மீனவன், அவரும் படிப்பறி அறிவில்லாதவர், நீயும் படிப்பறிவில்லாதவன், நீயும் ஒரு மீனவன். ஆக யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம் என்ன? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சம் உனக்குள்ளே இருக்கிற மாம்சமும் சரி, உனக்குள்ளே இருக்கிற இரத்தமும் சரி, இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவன், நீ யோனாவினுடைய குமாரனாக இருக்கிறாய், அதனால இந்த இரத்தமும் இந்த மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிறார் பார் பிதா, அவர் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சபை கட்ட போகிறதான ஒரு அதிகாரத்தை பேதுரு என்கிற அந்த கல்லின் மேல் அவர் கொடுத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். 19 வசனம் மிக முக்கியமான வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்த பூமியில பாவங்களை மன்னிக்கிறதான அதிகாரத்தை இயேசு அப்போஸ்தல கையில கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன், தருகிறேன்னு சொல்லல, இது எதிர்காலம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்தாவை பெற்ற பிற்பாடு உனக்கு பாவம் மன்னிக்கிற அதிகாரத்தை பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்களை நான் உனக்கு தருவேன் என்று பொருள். பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ, நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அனனியா சப்பீரால் பாவம் செய்கிறார்கள், பேதுரு நீங்கள் இரண்டு பேருமே ஒருமனப்பட்டு பரிசுத்தாவிக்கு விரோதமாக ஏன் பாவம் செய்தீர்கள் என்று சொல்லப்படும் போது இரண்டு பேரும் மரித்து போனார்கள். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அவங்க இரண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். இப்பொழுது அவருடைய கட்டு பரலோகத்தில் அழுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். அங்க பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி பேதுரு கையில இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். நாம மத்தேயோ மார்க்கு லூக்கா யோவான் நான்கு புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்தோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளுடைய முதல் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். முதல் அதிகாரத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய கடைசி வார்த்தைகளை ஐந்து புத்தகங்கள் பதிவு செய்கிறது. ஒன்று மத்தேயோ 28 அதிகாரத்தில் 19 வசனத்தில் ஒரு விதமாக பதிவு செய்கிறார். மார்க் 16 அதிகாரத்தில் வேறு விதமாக பதிவு செய்கிறார். லூக்கா 24 அதிகாரத்தில் வேறு விதமாக பதிவு செய்கிறார். லூக்கா யோவான் 20 அதிகாரத்தில் இன்னொரு விதமாக பதிவு செய்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் எந்த விதமான காரியத்தையும் அவர் பதிவு செய்யல. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினது லூக்கா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா இரண்டு நிர்வாகத்தை எழுதுறாரு. ஒன்று லூக்கா என்கிற சுவிசேஷ புத்தகம், இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதுகிறார். இப்போ ஐந்து புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மத்தேயுல மாத்திரம்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்தாய் ஒருவர் என்று சொன்னால் நாமங்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு நாமத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்படும் போது நாம் ஏன் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறோம்? ஒன்று யோவான் 5 அதிகாரம் 43 எடுத்து கொள்ளுங்கள். யோவான் 5 அதிகாரம் 43, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இந்த பூமியில வந்தது இயேசு என்கிற நாமமானது பிதாவினுடைய நாமமாக இருக்கிறது. நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒன்று இயேசு வந்தது பிதாவின் நாமத்தில். 10 யோவான் 10:30 வசனம் சொல்கிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று 10 பதிவு செய்கிறது. யோவான் 14 பிலிப்பு என்கிறதான அவருடைய அப்போஸ்தலர் ஒருவன் கேட்கிறான். 8 வசனம், 9 வசனத்தில் பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்கிறான். அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எப்படி பிதாவை உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். ஆக இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துக்கு நான் வர விரும்புகிறேன். அது என்னவென்று பார்த்தால், நான் சொல்லுகிற வருஷங்கள் ஒருவேளை சரியாக இல்லாமல் இருக்கலாம். இயேசு மரித்தது 33 வயதில் என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா? இயேசு 33 வருஷத்தில் மரிச்சார். மரித்து 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த 40வது நாளிலே இயேசு சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில், இந்த பிதாவுடைய நாமம் என்ன, குமாரின் நாமம் என்ன, பரிசுத்தாவின் நாமம் என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து அந்த நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டார்கள், மறந்து விட்டார்கள். இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து இவர்கள் இயேசு சொன்னதை காதில் வாங்கி கொண்டு அவர்கள் மீண்டுமாக மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, மீன் பிடிக்க சென்று விட்டார்கள், தங்களுடைய சொந்த வேலைகளை செய்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம், பிதாவின் வாக்குத்தத்தம் வருகின்ற வரையில நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்கிறார். இயேசு 40 நாள் 33வது ஆண்டு இயேசு 40 நாள் பரலோகம் செல்கிறார். சென்று 50வது நாள் பரிசுத்தை ஊற்றுகிறார். ஊற்றின பிற்பாடு பேதுரு பரிசுத்தாய் பெற்றுக்கொள்கிறான். பேதுரு பரிசுத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் சொல்கிறது, பேதுரு படிப்பறிவில்லாதவன் பேதமை உள்ளவன் என்று சொல்லி 4வது அதிகாரம் 13வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்பொழுது அவன் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட உடனே அவனோடு கூட படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. இப்பொழுது பேதுரு எழுந்து நிற்கிறான். 2வது அதிகாரத்தில் பேதுரு எழுந்து நிற்கிறான். பேதுரு எழுந்து நின்று 11வரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, எருசலேமில் வாச பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:14 பிரசங்கம் செய்கிறான். அவன் எடுக்கிறதான முதல் புத்தகம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது என்று இங்கே குறிப்பிடுகிறான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த பேதுருவுக்கு பழைய ஏற்பாடு தெரியுமா அப்படின்னு தெரியல, ஒருவேளை நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் யோவேல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை பரிசுத்தாவை பெற்ற உடனே அவன் பிரசங்கிக்கிறான். அதற்கு முன்பாக இயேசுவை மறுதளித்ததான பேதுரு 3 முறை மறுதளிக்கிறான். இப்பொழுது பேதுருடைய வாழ்க்கையில பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை என்று மாறுகிறது. அப்பொழுது இயேசு யாரு என்று தெரியாது எனக்கு என்று சொல்லி மறுதளித்தவன், ஒரு சாதாரண பெண்களுக்கு முன்பாக, வேலைக்காரிக்கு முன்பாக மறுதளித்தவன், இப்பொழுது பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு உரத்த சத்தமாக அவன் யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறான் என்று பார்க்கிறோம். இது யோவேலின் புத்தகத்தினால் சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறது என்று சொல்லி அந்த யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை அவன் இங்கே குறிப்பிடுகிறான். ஞாபகம் வைத்துக்கலாம், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 28லிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் 32வது வசனம் மிக முக்கியமானது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா ஒருமையில சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் ஒருமை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமமும் ஒருமை தான். ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்தாவி இது 3 பேராக இருந்தால் நாமங்கள் என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக பதிவு செய்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் எது. பிதா குமாரன் பரிசுத்தா என்பது நாமம் கிடையாது. அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்றால் எது, பிதாவின் நாமம் என்ன? பிதா என்பது ஒரு பெயரா? கிடையாது. குமாரன் என்பது பெயரா? கிடையாது. பரிசுத்தாவி என்பது பெயரா? கிடையாது. பிதா என்றால் அப்பா என்று பொருள். உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு பையனை போயிட்டு அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா பேர் இந்த பெயர் என்று ஒரு பெயரை குறிப்பிடுவான். இல்லைங்க, எங்கள் அப்பா பேர் அப்பா தான், மை ஃபாதர் நேம் இஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லது ஒரு அப்பாவை பார்த்து உன்னுடைய பையனுடைய பெயர் என்ன, உன் குமாரனின் பெயர் என்ன, உன் மகனின் பெயர் என்ன என்று சொல்லப்படும் போது அவரும் என் மகனின் பெயர் இதுதான், என் மை சன் நேம் இஸ் சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க, உலகத்தில் சிரிப்பாங்க. அதுபோல் இன்றைக்கு அநேகர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அது நாமம் கிடையாது, அது நாமம் கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல தேவன் என்பது நாமம் கிடையாது, கர்த்தர் என்பது நாமம் கிடையாது, கர்த்தராகிய தேவன் என்பது நாமம் கிடையாது, யெகோவா என்று சொல்லப்படுகிறது நாமம் கிடையாது, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது நாமம் கிடையாது, இம்மானுவேல் என்பது நாமம் கிடையாது, கிறிஸ்து என்பது நாமம் கிடையாது, மேசி என்பது நாமம் கிடையாது, யெகோவா இரே நாமம் கிடையாது, யெகோவா ஷாலோம் நாமம் கிடையாது, யெகோவா ரஃபா நாமம் கிடையாது, யெகோவா ஈரே நாமம் கிடையாது. இதெல்லாமே பட்ட பெயர்கள், நாமம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டபடி அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ பிதாவின் நாமத்தினால பாவ மன்னிப்பு கிடையாது, குமாரின் நாமத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது, கர்த்தரின் நாமத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது, இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு என்பதை பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஏசையாவில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஒன்று இருக்கு, 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசையா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடணும்னு சொல்றாரு. இப்போ 9:6 சொல்லப்பட்டிருக்கு, அது ஏசையா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இப்போ அதிசயமானவர் என்பது அவருடைய நாமம் கிடையாது, ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா என்பது அவருடைய நாமம் கிடையாது, வல்லமுள்ள தேவன் என்பது அவருடைய நாமம் கிடையாது, நித்திய பிதா என்பது நாமம் கிடையாது, சமாதான பிரபு என்பது நாமம் கிடையாது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய டைட்டில், எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்றான் பாருங்க, இதெல்லாமே அவர் கொடுக்கப்படுகிறதான டைட்டில். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், தேவனாக இருந்து சிருஷ்டிக்கிறார். அப்போ தேவனுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாமே, நீ பிதாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று சொன்னால் தேவனின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் யார் தேவன்? பாகால் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாகால் எல்லாம் முடியுது பாருங்க, போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் தேவன் என்றே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் யாரு, நம்முடைய பிதா யாரு, அந்த குமாரன் யாரு, அவருடைய பெயர் தான் என்ன, ஏன் அவருக்கு இம்மானுவேல் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இம்மானுவேல் என்று பேர் வைக்கவில்லை. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம், ஆனால் அதில் பாவ மன்னிப்பு கிடையாது. நீங்கள் இம்மானுவேல் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ஏன் எல்லாரும் இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு 100 வரையில் இந்த வேதாகம் முழுவதுமாக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். எந்த ஒரு புத்தகத்திலாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று நீங்கள் யாராவது சொல்வீர்கள் என்று சொன்னால் இந்த வேதத்தை நான் கீழே வைத்து விடுகிறேன். அப்படி ஒன்று கிடையாது, வேதத்தில் அப்படி ஒன்று கிடையாது. மத்திய 1 சொல்லப்பட்டிருக்கு, 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசுவில் சொல்லப்பட்டதான அதே வார்த்தை தான் இந்த வார்த்தை, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். இப்போ இயேசு என்கிற பெயரில் ரட்சிப்பு இருக்கு, பாவம் மன்னிப்பு இருக்கு. ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் எந்த நாமத்திலையும் ஞானசம் எடுத்துக்கொள்ளுங்க, அது பிதாகோ பரிசுத்த நாமத்தின் ஞானசம் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த நாமத்திலையும் ஞானசம் எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு விருப்பம், ஆனால் அதில் பாவ மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு இல்லை. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்கிற நாமத்துல தான் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே கிபி 33 அப்போஸ்தலர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:37-38 பரிசுத்தாய் பெற்ற பிற்பாடு பேதுரு ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்கிறான். வேதத்தை கையில் எடுக்காமலேயே யோவேல் புத்தகத்திலிருந்து பிரசங்கிக்கிறான், தாவீது சங்கீதத்திலிருந்து பிரசங்கிக்கிறான். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு முன்பாக இவர்கள் எல்லோருமே யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள். ஞாபகம் இது கொள்ளுங்க, அவங்க எல்லாருமே வந்து ஞானஸ்தானத்துக்கு எல்லாரும் ஓடி வராங்க. அப்போ யோவான் ஸ்தானம் கேட்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று குறிப்பிடுகிறான். எல்லோரும் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆனால் அதில் பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன் என்று சொன்னால் அப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கவில்லை. அதனால் பவுல் கூட பார்க்குறோம், யார் யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு மீண்டுமாக இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று சொல்லி அப்போ சில 19 பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 33 இயேசு உயிர் எடுத்து கொள்ளப்பட்டு பெந்தகோஸ்த நாளிலே இயேசுவின் நாமம் வெளிப்படுது. இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே 3000 ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஞாபகத்துக்கு கொடுத்துட்டாங்க, 3000 ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5000 ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 8 ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ சில 19 இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 10 கர்த்துடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எல்லாமே சிங்குலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒருமைதான், தேவன் ஒருவர் தான். எல்லாருமே இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி 50-60 மத்திய புத்தகம் சரி, மார்க்க புத்தகம் சரி, லூக்கா புத்தகம் சரி, யோவான் புத்தகம் சரி, எல்லாமே கிபி 50 மேலே தான் எழுதப்பட்டது. ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்தது கிபி 33. ஒருவேளை அந்த வருஷம் தவறாக இருக்கலாம், 34 இருக்கலாம், அல்லது 32 கூட இருக்கலாம். ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்ததற்கும் மத்திய புத்தகத்தை எழுதினதற்கும் இடைப்பட்ட காலம் 20. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 33 இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டு 55 மத்திய புத்தகம் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து எங்களை பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தான் அவர் சொன்னார் என்று அவர் எழுதுகிறார். இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டு 55 பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி இயேசு சொன்னார் என்று மத்திய எழுதுகிறாரு. என் நாமத்தினாலே அற்புதங்களை நடத்துவீங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க அப்படின்னு சொல்லி மார்க் எழுதுறாரு 50 மேலே. லூக்காவில் சொல்கிறார், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் இயேசு நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே இந்த உலகம் எங்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி 50 மேலே அவர் எழுதுறாரு. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்கள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லி யோவான் எழுதுறார் 50 மேலே. ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் 3000 கிபி 33 ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. மறந்துவிட வேண்டாம். அப்படி என்றால் இயேசு என்பது மாத்திரமே நாமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள், மற்ற எதுவுமே நாமம் கிடையாது. இயேசு என்கிறது மாத்திரமே தான் நாமம். அவருடைய பெயர், அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன என்றால் அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அதுக்கப்புறம் ரட்சிக்கிறவர். மோசே என்று சொல்லி ஏன் பெயர் வச்சாங்க, அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயர் வைத்தார்கள். அவனுடைய பெயர் மோசே அர்த்தம் இருக்கு. ஏன் சாமுவேல் என்று பெயர் வைத்தார்கள், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று அவள் பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. பிதா என்றால் என்ன அர்த்தம், குமாரன் என்றால் என்ன அர்த்தம், பரிசுத்தாவி என்றால் என்ன அர்த்தம், இதெல்லாமே டைட்டில், இதெல்லாமே தலைப்பு. பிரதம மந்திரி என்றால் யாரு, முதல் மந்திரி என்றால் யாரு, அது ஒரு பட்டம். யார் வந்தாலும் அவங்க முதல் மந்திரியாக உட்காரலாம். ஜனாதிபதி என்றால் யாரு, அவங்க கையெழுத்து போடும் போது ஜனாதிபதி என்று போட்டிருக்கோம், கீழே அவங்க பேரை தான் போடுவாங்க. எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம், அவர் இருந்த பொழுது அவர் அப்துல் கலாம் என்றுதான் கையெழுத்திட்டார். அவர் ஜனாதிபதி என்று கையெழுத்து விடவில்லை. யார் அந்த ஜனாதிபதி? அதுபோல பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த யாரு? மூன்று பேருமே இயேசுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்ம இன்றைக்கு வணங்குற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் தேவன், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3:16 எடுத்து பாருங்க. யோவான் 1:1 பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அதே அதிகாரத்தில் 16 எடுத்து பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது. அப்போ தேவன் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பிலிப்பியர் 2 எடுங்க. பிலிப்பியர் 2:2 அவருடைய நாமத்துடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. 6 வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் சாயலானார், அவர் மனுஷன் கிடையாது, அவர் தேவன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மரண பரிந்தம், அதாவது சிலுவின் மரண பரிந்தம் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாம் எல்லா பெயருக்கும் மேலான பெயர் கொடுக்கப்பட்டது இயேசு என்கிற அந்த 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 பெயருக்கு தான். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முடங்க வேண்டும். வேற எந்த பெயருமே பைபிளில் கிடையாது. அப்போஸ்தலன் 4:12 பேதுரு குறிப்பிடுறத பாருங்க, அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னார், அவர் இல்லாம கிடையாது, இயேசு இல்லாம கிடையாது. நீங்க யூதர்கள் கிடையாது, நான் யூதர் கிடையாது. புறஜாதியார் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு குறிப்பிடுகிறார், புறஜாதியார் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். இப்போ நீ யூதன் என்று சொல்லி பிதா பிதா என்று வணங்கி கொண்டே இருக்க தேவையில்ல. இயேசு வணங்கினாலே போதும். நீங்க இயேசு வணங்கினா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நீங்க இயேசு வணங்கினா போதும். வேதம் சொல்ல அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பரிசுத்தா பெற்ற பிற்பாடு பேதுரு பிரசங்கிக்கிறான். வேற நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. உங்க பாச சொன்னார், எங்க பாச சொன்னார்னு சொல்லாத. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தில் நீ படிக்கிறது என்ன? ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் வரையில் அந்த வேதத்தில் எல்லா பரிசுத்தவன்களும் எல்லா சபைகளும், அது எபேசு சபையாக இருக்கட்டும், அல்லது சிமிர்ன சபையாக இருக்கட்டும், கலாத்திய சபையாக இருக்கட்டும், அல்லது பிலிப்பு சபையாக இருக்கட்டும், அல்லது எபேசு சபையாக இருக்கட்டும், அல்லது தெசலோனிக்க சபையாக இருக்கட்டும், அல்லது எந்த சபையாக இருந்தாலும், அவர் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்தது இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே. எந்த புத்தகத்திலையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று எங்கும் பதிவு செய்யப்படவே இல்லை. நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தாக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. 1 கொரிந்தியர்ல மிக தெளிவாக பவுல் எழுதுகிறார், எடுத்து படியுங்கள். 1 கொரிந்தியர் 1:13, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் உங்களுக்காக சிலுவையில் மரித்தாரோ, யார் உங்களுக்காக சிலுவையில் மரித்தாரோ, யார் உங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தினாரோ, அந்த ரத்தம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெறப்படும் போது யார் ரத்தம் சிந்தினாரோ அவருடைய பெயரை நீ உச்சரிக்க வேண்டும். இயேசு என்கிற பெயர் தெரிந்தும் கூட நீ குமாரன் என்று வார்த்தை சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாமம் வெளிப்படல. யாக்கோபு கேட்கிறான், ஆண்டவரே உடைய நாமம் என்ன என்று கேட்கப்படும் போது அவர் குறிப்பிடுகிறார், என் நாமத்தை ஏன் கேட்கிறார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நம்முடைய மோசே கேட்கிற ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, நான் போகும் இடத்துல எல்லாரும் உன்னை அனுப்பினவர் யார் என்று கேட்பார்கள் என்று சொல்லப்படும் போது இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஹூ ஐ ஆம். இதுவே தலைமுறை தலைமுறை தோறும் என்னுடைய நாமம் என்று, அது நாமமா? நாமம் கிடையாது. சிம்சோன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, என் நாமத்தை ஏன் கேட்கிறாய் என்று சொல்லி அது அதிசயம் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதிசயமான நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? இப்பொழுது மாத்திரமே நமக்கு இந்த நாமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் அநேகர் வெளிப்படுத்தப்படாதபடி, பாவ மன்னிப்பு பெறாதபடி, பெயர் அர்த்தம் இல்லாத ஒன்றில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு எல்லோருமே அப்படியாக ஞானஸ்தானம் கொடுத்து அநேகரை ரட்சிப்புக்கு வழிநடத்தினார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லாத ஒன்றை நான் குறிப்பிடவில்லை. இரண்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அன்றுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நிறைய பேர் சொல்றாங்க, பேதுரு இவங்களாம் ஞானஸ்தானம் கொடுத்த தவறு, இவங்களாம் அப்போஸ்தலர்கள் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் கலாத்தியர் சொல்றார் பாருங்க, கலாத்தியர் 1 போர் குறிப்பிடுகிறாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லை, நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை விட வேறொரு சுவிசேஷம் கிடையாது. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே, அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, யாரு இயேசு நாமத்தை தவிர வேற ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை உலகத்துக்கு பிரசங்கிச்சிங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதான் ஏன் இந்த பவுல் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், என்னுடைய சுவிசேஷம் அல்லாமல், நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் அல்லாமல் நீங்கள் வேறொரு சுவிசேஷம் அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். அப்போ சில 19 பவுல் 4 சொல்லப்பட்டிருக்கு, யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி மனதிற்பதில் கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்றார்கள். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பவுல் சுவிசேஷம் அறிவிக்கிறான் எபேசு சபைக்கு, நீங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தவறு, அது மனதிற்பதில் கேட்ட ஞானஸ்தானம், உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லாதபடினாலே நீங்கள் பரிசுத்தாய் பெறவில்லை, இப்பொழுது இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு சத்தியத்தை சொல்கிறான். இப்போ கலாத்தி சபைக்கு எழுதுகிறான், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் வேறொரு பிரசங்கமோ சுவிசேஷமோ இந்த பூமியில் இருக்கும் என்று சொன்னால், ஒரு பிரசங்கிப்பான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேதுரு மத்தேயோ இவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, கொடுத்ததை தேவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 சொல்லப்பட்டிருக்கு, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகளில் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 12 நாமங்களும் பதிந்திருந்தன. பரலோக ராஜ்யத்தில் இந்த 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்த இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள், இவருடைய பெயர்கள் பரலோக ராஜ்யத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவதுதான் சிறந்தது. இதுவே மெய்யான இயேசு சபையினுடைய ஒரு விதை நெல்லாக இருக்குன்னு, அநேக விதை நெல் இருக்கு, அதுல இது ஒரு விதை நெல்லாக இருக்கிறது. தயவு செய்து ஒரு வேளை நாம் நாமத்தில ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், யாருடைய பெயரிலேயும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இயேசு என்கிற பெயர்ல ஞானஸ்தானம் கொடுங்க. இயேசு என்கிற பெயரில் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார், அதை மாத்திரம் நான் படித்து என்னுடைய பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். மார்க் 2 4 ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கு இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பார்க்கிற சிலர், இவன் இப்படி தேவதூஷம் சொல்கிறது என்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கு. யார் அந்த மனுஷகுமாரன்? மனுஷகுமாரனுடைய நாமத்துல ஞானசனம் கொடுக்க முடியுமா? குமாரன், பிதா குமாரன், மனுஷகுமாரன். இவர் மனுஷகுமாரன் நாமத்தினால ஞானசனம் கொடுக்க என்று சொல்ல முடியுமா? மனுஷகுமார் என்பது பெயர் கிடையாது. நானும் மனிதகுமாரன் தான். என் தகப்பனுக்கு நான் மனிதனாக பிறந்தேன். நீங்களும் மனுஷகுமாரன் தான். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இல்லை. அவர் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதனால இந்த மனுஷகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மாத்திரமே பாவ மன்னிப்பு அடைய முடியும். பாவ மன்னிப்பு அடைந்தால்தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். இன்னொரு வசனத்தை படிக்கிறேன். ஒன்று யோவான் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம். அவர்னா யாரு? இயேசுவின் நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ அவருடைய நாமம் சிங்குலர், ஒருமைதான், மூணு பேர் கிடையாது. இன்னொரு காரியத்தையும் நீங்க இதை படிச்சு பாருங்க. 2:23. 1 யோவான் 2:23. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. நீ இயேசு நாமத்தை மறுதளிப்பாய் என்று சொன்னால் உனக்குள்ள பிதா என்பவர் ஒருவர் இருக்க மாட்டார். அதே வசனம் சொல்லு, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். நீங்கள் குமாரனை அறிக்கையிடணும். குமாரனாக இயேசு கிறிஸ்து அறிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பிதா இருக்கூடிய இருக்க. நானும் பிதா ஒன்றதா இருக்கிறோம். நீ பிதாவின் நாமத்தை சொன்னா இயேசு நாமம் அங்க வராது. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவனே பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆக இந்த குமாரனை அறிக்கையிடு. உன்னுடைய ஞானஸ்தானத்துல இந்த குமாரன் யாரு என்று அறிக்கையிடு. அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிற. பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ ரட்சிப்பு என்பது, பாவ மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. ஞாபகத்துக் கொள்ளுங்க. அதனால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மத்திய 28:19 படித்தால் போதும். மற்ற எதுவுமே படிக்க தேவையில்லை. ஒரே வார்த்தை சொல்லிடலாம், இயேசு சொன்னார் என்று சொல்லி. ஆனாலும் அந்த சத்தியம் உனக்கு வெளிப்படல. சத்தியம் வெளிப்படல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆக இன்னும் அதிகமான நீங்கள் முழு 27 புத்தகத்தையும் படித்து பாருங்க. இயேசுவின் நாமத்தினால தான் பாவ மன்னிப்பு இருக்கு. இது மெய்யான இயேசு சபையினுடைய விதை நெல். இது பஞ்சகாலத்திலே விதைத்தே ஆக வேண்டும். தேவனை கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். பாடல். நாம் எல்லோரும் எழுந்து நின்று பயத்தோடு பக்தியோடு இயேசுவின் நாமத்தை மனதிலே தியானித்து இந்த பாடலை பாடுவோம். இந்த மெய்யான இயேசு சபையினுடைய சத்தியம் எவ்வளவு விலையேற பெற்றது. 1917 நமக்கு இந்த சபையினுடைய சத்தியம் வெளிப்பட்டது. நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். இன்றைக்கு எவ்வளோ பேர் நெட்டில் போய் சர்ச் பண்ணுறாங்க, பண்ணி கூட இயேசுவின் நாமம் அவங்களுக்கு வெளிப்படலன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவனை கர்த்தர் வெளிப்படுத்தலை. நமக்கு வெளிப்படுத்திருக்காரு. நாம பாக்கியவான்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 120 பாடல்.
ஏசுவோக்கேவோப்புவித்தேஞ்சா வயோம் தாராளமா என்று மாவரோடு தங்கி நம்பினே சேப்ப பேன்மையா ஒப்புவிக்கிறே ஒப்புவிக்கிறே நீசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறே இயேசுவுக்கே ஒப்புவித்தே அவர் பாதம் பணிந்தேன் லோக இன்பம் யாவுமிட்டே இப்போதேற்று கொள்ளுமே ஒப்புவிக்கிறே ஒப்புவிக்கிறே நீசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறே இயேசுவுக்கே ஒப்புவித்தே மாட்கொண்டாரளோ நானும் சொந்தம் நீ என் சொந்தம் சாட்சியாம் தேவாவியோ ஒப்புவிக்கிறே ஒப்புவிக்கிறே நீசரட்சகா நான் யாவோ ஒப்புவிக்கிறே
நமக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து ஒன்றான மெய்தேவனாக இருக்கிற நம்முடைய தேவன் இந்த பூமியில பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு என்கிற பெயரோடு இந்த பூமியில பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக வளர்ந்து நமக்காக மரித்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் முழங்காற்படியிட்டு ஜெபம்
செய்வோம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாம பிரசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய அகத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கும் நாங்கள் தீமையினோம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றே ஓமே.
தேவனை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.